டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் புதிதாய் கேட்பவர்களாக இருப்பீர்களானால் உங்களை அன்புடன் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக அவரோடு காத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, வெளிப்படுத்தின விசேஷத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் தவறாமல் நிகழ்ச்சியை கேட்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே எபேசு திருச்சபை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புகழ்ந்து கூறினார். இறுதியாக அவர்கள் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டார்கள் என்ற குறையை சுட்டிக்காட்டினார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 பாருங்கள். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். இங்கே முதலாவது நினைத்து என்று சொல்கிறார். அவர்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் நினைவு கூற வேண்டும். இது அற்புதமான ஒரு காரியம். ஒருவர் இவ்வாறு சொல்கிறார், நினைவு என்பது ஒரு இன்ப வாழ்விற்கு ஏற்ற ஒன்றாயிருக்கிறது. அதை நல்ல மனிதர்கள் மாத்திரமே அனுபவிக்க முடியும் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் எப்பொழுது மனம் திரும்பினீர்கள் என்பது நினைவிருக்கிறதா? அப்பொழுது அது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியானதாக இருந்தது? இயேசு எவ்வளவு முக்கியமானவராக இருந்தார், இது உங்களுக்கு நினைவிலே இருக்கிறதா? நீங்கள் இப்பொழுது குளிர்ந்து நிர்விசாரமான நிலைமைக்குள்ளாக இருப்பதென்ன? நீங்கள் இயேசுவின் அன்பை விட்டு பின்வாங்கி செல்ல காரணம் என்ன? சற்று நினைத்து பாருங்கள். நீங்கள் முன்பு என் நிலையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருந்தீர்கள் என்பதை நினைவிலே கொண்டு வாருங்கள். நீங்கள் அதே இடத்திற்கு மீண்டும் வர முடியும். அடுத்ததாக மனம் திரும்பி என்று சொல்கிறார். கிறிஸ்தவர்களும் மனம் திரும்ப வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. சுய திருப்தி என்ற கோட்டையே நாம் உடைத்தெறிய வேண்டியது அவசியம். தற்பெருமை, கல்வியார் பெறப்பெற்ற உலகத்திற்கு ஏற்ற பண்புகள், தன்னுடைய சாதனைகளை குறித்த பெருமை, பொய்யான பக்தியின் வேஷம், ஒரு பெரிய பரிசுத்தவான் என்ற எண்ணம் போன்றவற்றிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் விட்டு வெளியேற வேண்டும். மனம் திரும்புதல் என்பது அவருக்கு நேராக திரும்புவது என்பதாகும். இந்த செய்தி விசுவாசிகளுக்கு நேரானது. நாம் அவிசுவாசிகளை, பாவிகளை மாத்திரம் மனம் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சபையானது முழு மனதோடு இயேசுவினிடத்திலே திரும்ப வேண்டியது அவசியம். அப்பொழுதே ரட்சிப்பு. ஒருவன் இயேசுவினிடத்திலே திரும்பும் பொழுது தன் பாவத்திலிருந்து திரும்புகிறான். 1 தெசலோனிக்கேயர் 9:9-10 என்ன சொல்கிறது? ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினே நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே என்கிறார். ஆம், இன்றும் திருச்சபையானது மனம் திரும்ப வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. ஆனால் அவர்கள் கேட்க விரும்பாத செய்தியும் இதுதான். பிரியமானவர்களே, நினைத்து மனம் திரும்பி அவரிடத்திலே வர வேண்டும். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன் என்கிறார். நான் உன்னுடைய விளக்கு தண்டை அகற்றி விடுவேன் என்று கிறிஸ்து சொல்கிறார். இன்று எத்தனை சபைகள் மூடப்பட்டு கிடக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? சில சபைகளிலே அன்று மக்கள் திரளாக வந்தார்கள், இன்று கூட்டமே இல்லை. ஏனென்றால் அங்கே தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படவில்லை. கட்டுக்கதைகளும் அனுபவங்களுமே பிரசங்கிக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, கிறிஸ்து இப்பொழுதும் விளக்கை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார். அவர் திரியை சரி செய்துவிட வருத்தப்படுகிறதில்லை. அவருடைய எதிர்பார்ப்பு போல் ஒளி கூட அவைகள் மறுக்கும் பொழுது அதை அணைத்துவிடவும் அவர் கவலைப்படுகிறதில்லை. எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை நேசிக்கிறவர்களாய் இருந்து இன்று பின்வாங்கி போன ஒரு நிலைமையிலே இருப்போம் என்று சொன்னால், நம்மை பார்த்தும் அவர் இவ்வாறுதான் சொல்லுகிறார். எந்த நிலைமையிலிருந்து நாம் விழுந்தோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எந்த காலகட்டத்திலே, எந்த சூழ்நிலையிலே, எந்த பாவத்திலே நாம் விழ ஆரம்பித்தோம் என்பதை எண்ணி பார்த்து மீண்டுமாக கிறிஸ்துவனிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க அவர் எதிர்பார்க்கிறார். இல்லையென்றால் அவருடைய விளக்கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எடுத்து போடுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:6 பாருங்கள். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. நிக்கோலாய் மதஸ்தர் என்ற வார்த்தைகளுக்கு மக்களை வெல்லுவது என்பது அர்த்தமாகிறது. இவர்கள் யார் என்று அடையாளப்படுத்துவது கடினமான காரியமாயிருக்கிறது. சில வேத வல்லுநர்கள் இப்படி நினைக்கிறார்கள், அதாவது இவர்கள் ஒரு ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர்கள் என்றும், இவர்கள் வளர்ச்சி அடைந்து மக்களை ஆள ஆரம்பித்து விட்டார்கள் என்றும் கூறுகிறார்கள். மற்றொரு கருத்து என்னவென்றால், இவர்களை பற்றி ஆதி திருச்சபையிலோ அதற்கு பின் வந்த சபைகளிலோ அடையாளப்படுத்திக்கான வழி இல்லை என்பதாகும். மூன்றாவது உள்ள கருத்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாயிருக்கிறது. இது கூறுவது என்னவென்றால், முன்பு அந்தியோகியாவிலே நிக்கோலஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் சத்தியத்தை விட்டு விலகி ஒரு புது கொள்கையை உருவாக்கினான். அதன்படி ஒருவன் பாவத்தை புரிந்து கொள்ள பாவம் செய்ய வேண்டும் என்பதாகும். இவர்கள் சிற்றின்பத்திற்கு அதிக இடமளித்தார்கள். இவை ஆவியை பாதிப்பதில்லை என்பது இவர்களுடைய விளக்கம். நிக்கோலாய் மதஸ்தர் என்பதற்கு ஒரு சரியான விளக்கமாக இதுவே காணப்படுகிறது. எபேசு சபை இதை வெறுத்தது. ஆனால் நாம் சற்று பின்னர் தியானிக்கப் போகின்ற பெர்கபு சபை அதை சகித்துக் கொண்டது என்று காண்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 பாருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறார். இதை இரத்த ஓட்டமுள்ள காது என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களுக்கு இப்படிப்பட்ட காதே தேவையானதாயிருந்தது. எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்க இயலாது. அவர்கள் ஒருவேளை சத்தத்தை கேட்கலாம், ஆனால் அவர்கள் செய்தியை தவறவிட்டு விடுவார்கள். மந்தமான காதுகளை வெளிப்பூட்ட இயேசு இந்த வார்த்தைகளையே பயன்படுத்தினார். சுசேஷ பகுதிகளிலே இயேசு இந்த வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் கேட்க காதுள்ளவர்களாக இருந்தும் கேட்காமல் போகிறார்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது அவர்களுக்கு ஆவிக்குரிய உணர்வு வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறார். ஆவியானவர் என்பது சபையின் ஆசிரியராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு என்றும் இங்கே நாம் வாசிக்கிறோம். இது உண்மையான விசுவாசிகளை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் ஜெயம் பெற முடியும். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3:22-24 நாம் பார்க்கிறது போல, மனிதன் வீழ்ந்த பிறகு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதை தேவன் தடை செய்துவிட்டார். ஆனால் பரலோகத்திலே மீறுதல் இல்லை. அங்கே நாம் எல்லாரும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் சிலாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். அது எப்படிப்பட்ட பழமாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது நம்மை உண்மையாக வாழ வைக்கின்ற பழமாக இருக்கப் போவது உறுதி. நாம் அங்கே எவ்வாறு வாழப்போகிறோம் என்பதை குறித்து அறியாதிருக்கிறோம். இங்கே நாம் பூமியிலே காய்கறிகளை பார்க்கிறோம். அதேபோல அங்கே நமக்கு சிறந்த கனி இருக்கப் போகின்றது. நாம் ஜீவ விருட்சத்தின் கனியை அப்பொழுது புசிப்போம். நாம் இதுவரை வாழ்ந்திராத ஒரு வாழ்க்கையை பரலோகத்திலே பெற்றுக் கொள்ளப் போகிறோம். தேவனுடைய பரதேசு என்பது தேவனுடைய தோட்டத்தை குறிக்கிறது. பரலோகமானது தங்க வீதிகளால் ஆனது மட்டுமல்ல, அங்கே பச்சை பசேல் என்ற தோட்டங்களும் உண்டு. அடுத்ததாக நாம் சிமிர்னா சபையை குறித்து வாசிக்கப் போகிறோம். இது ஒரு இரத்த சாட்சியான சபையாகும். சிமிர்னா என்பதற்கு துன்புறுதல் என்பது அர்த்தமாகும். இந்த சிமிர்னா நகரம் இன்றும் இருக்கிறது. இது இப்பொழுது இஸ்மீர் என்று துருக்கிய பெயரால் அழைக்கப்படுகிறது. இது அதே சிமிர்னாதான். இந்த நகரம் தோன்றியதிலிருந்து இன்று வரை இது தொடர்ந்திருக்கிறது. அங்கே நீங்கள் இப்பொழுதும் சென்று சபையின் அழிந்து போன கட்டிடங்களை காண முடியும். இது ஒரு வணிக நகரமாகும். அங்கே அதிகமான மக்கள் தொகை காணப்படுகிறது. இந்த நவீன நகரம் சிமிர்னா நகரத்தின் அழிவுகளை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. சிமிர்னா நகரம் ஒரு அழகான நகரமாக இருந்திருக்கிறது. அங்கே துறைமுகம் இருந்திருக்கிறது. இது மிகவும் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கிறது. ஆசியாவில் உள்ள மிகவும் சிறந்த நகரங்களிலே சிமிர்னாவும் ஒன்று. இது மலராகவும் ஆபரணமாகவும் ஆசியாவின் கிரீடமாகவும் அழைக்கப்படுகிறது. பகோஸ் மலையின் மீது அக்ரோபோலிஸ் அமைந்துள்ளது. இந்த நகரம் கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஸ்தாபிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது அப்பொழுது ஏத்தியரின் நகரமாக விளங்கிற்று. இது பகோஸ் மலையின் ஓரத்தை சுற்றிலும் கட்டப்பட்டிருந்தது. பிறகு மகா அலெக்சாண்டர் இதை அழகுபடுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். இந்த சிமிர்னா நகரம் ஒரு கிரீடமான நகரம் என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் அக்ரோபோலிஸ் நகரம் மலர்களால் மரங்களால் சூழப்பட்டதாய் காணப்பட்டது. இந்த நகரத்திலே உயர்ந்த கட்டிடங்கள் கோவில்கள் காணப்பட்டன. ஜி எஸ் கோயில், தியானாளின் கோயில், அப்ரோடைட் கோயில், அப்பல்லோவின் கோயில், அதேபோல அஸ்லிபியஸ் கோயில் போன்றவை காணப்பட்டது. சிமிர்னாவில் அரங்கம் ஒன்று, இசை நிலையம் ஒன்றும் இருந்தது. இது இசைக்கு தாயகம் போன்று காணப்படுகிறது. மேலும் அங்கே விளையாட்டு அரங்கமும் உண்டு. இந்த விளையாட்டு அரங்கத்தில் வைத்தே சிமிர்னாவின் பேராயர் போலிகார்ப் என்பவர் கிறிஸ்துவுக்கு பின் 155 ஆண்டிலே தீ வைத்து கொளுத்தப்பட்டார். இவர் அப்போஸ்தலனாகிய யோவானின் மாணவராவார். கிறிஸ்தவ இலக்கியத்திலே சிமிர்னா என்பதற்கு பாடுகள் என்ற அர்த்தமாகும். இயேசு கிறிஸ்து அந்த சபைக்கு எழுதும்பொழுது அதன் உபத்திரவங்களையும் தரித்திரத்தையும் அறிந்திருப்பதாக கூறுகிறார். இயேசு இவர்களை குறித்தும் பிலதெல்பியா சபையை குறித்தும் ஒரு கண்டிப்பான வார்த்தையும் சொல்லவில்லை. கண்டனத்தை பெறாத இந்த சிமிர்னா, பிலதெல்பியா நகரங்கள் இன்று வரை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. துருக்கி நாட்டில் இருக்கும் இஸ்மீர் என்னும் இந்த சிமிர்னாவிலே இன்றும் சில ரகசிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டபடியினாலே வெளியே வெளிப்படையாக வராமல் காணப்படுகிறார்கள். எபேசு சபை அப்போஸ்தல சபைக்கு பிரதிநிதி போன்று காணப்படுவது போல சிமிர்னா சபை இரத்த சாட்சியான சபைக்கு காணப்படுகிறது. அதனுடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் சுமார் 100 முதல் 314 வரை. அப்போஸ்தலனாய யோவானின் மரணத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 313 கான்ஸ்டன்டைன் வெளியிட்ட சகித்துக் கொள்ளும் அரச கட்டளை என்ற பிரகடனம் வரையுள்ள காலமாகும். இந்த பிரகடனத்தின் மூலமாக சிமிர்னாவிலே மட்டுமல்ல, ரோம பேரரசின் முழு பகுதியிலும் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுவது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. நாம் இப்பொழுது சிமிர்னா சபைக்கு இயேசு கிறிஸ்து கூறிய செய்தியை பார்ப்போம். இது சுருக்கமானது. அதே வேளையிலே செய்தி முழுவதிலும் அவர் அதை வாழ்த்துகிறவராய் காணப்படுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:8. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மறித்தெருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. இந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 17:18 தொடர்புடையதாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வசனங்களை பாருங்கள். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகாரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்கிறார். இயேசு தன்னை பற்றிய தரிசனத்திலிருந்து சில குறிப்பிட்ட தோற்றத்தை எடுத்து அந்த சபைக்கு பொருத்தமான வகையிலே கொடுக்கிறார். சிமிர்னா சபைக்கு தன்னை பற்றி சொல்லும்பொழுது, கர்த்தர் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் என்று சொல்கிறார். முந்தினவரும் பிந்தினவரும் என்று சொல்லும்பொழுது அவருக்கு முன்பும் யாரும் இருந்ததில்லை, அவருக்கு பின்பும் யாரும் இருக்கப் போவதில்லை. அவரே எல்லாவற்றிற்கும் இறுதியானவராயிருக்கிறார். உபத்திரவப்படுகின்ற, துன்பப்படுத்தப்படுகின்ற அந்த விசுவாசிகளுக்கு இதுவே தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன், அவரே எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார் என்றும், இந்த உபத்திரவமானது தேவனுடைய நோக்கமாகவும் திட்டமாகவும் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிய வேண்டியது அவசியம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? தேவன் உங்கள் உபத்திரவத்திலே, உங்கள் கஷ்டங்களிலே ஒரு நோக்கமுடையவராயிருக்கிறார். அடுத்ததாக மறித்திருந்து பிழைத்தவருமானவர் என்கிறார். இது இரத்த சாட்சியான சபைக்கு தேவையான செய்தியே. இந்த காலகட்டத்திலே சுமார் 5 கோடி விசுவாசிகளான மக்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5 கோடி மக்களோடு இயேசு தம்முடைய மரித்த அனுபவத்தை அடையாளப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றவராயிருக்கிறார். அவர் உபத்திரப்படுகிறவர்களையும் இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களையும் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். மேலும் இதனைத் தொடர்ந்து அவர் அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறதை அடுத்து வருகிற வசனங்களிலே பார்க்கிறோம். கவனியங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2:9-10 வசனங்களை வாசிக்கிறேன். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆயிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இயேசு கிறிஸ்து இந்த சபையில் 7 காரியங்களை வாழ்த்தி கூறுகிறார். முதலாவதாக, உன் உபத்திரவத்தையும் அறிந்திருக்கிறேன் என்கிறார். இங்கே உபத்திரவம் முதலாவது சொல்லப்படுகிறது. கிரியைகள் என்ற வார்த்தை சில கையெழுத்து பிரதிகளில் இல்லை. அது நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த உபத்திரவம் மகா உபத்திரவ காலத்தை குறிக்கவில்லை என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். இது சாதாரண உபத்திரவத்தை குறிக்கிறது. ரோம பேரரசர்களின் கொடிதான உபத்திரவப்படுத்துதல் மகா உபத்திரவம் என்று அழைக்கப்படாததினாலே நம்முடைய சிறிய உபத்திரவம் எல்லாம் மகா உபத்திரவம் அல்ல. ஆனால் சிமிர்னா சபை கொடிதான உபத்திரவத்தை சகித்தது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக உபத்திரவப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்களும் உபத்திரவப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அதையும் அறிந்தவராயிருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். 2வதாக, உன்னுடைய தருத்திரத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இது அவர்கள் பொருளாதார ரீதியிலே குறைவுபட்ட நிலைமையை குறிக்கிறது. ஆதி திருச்சபையிலே அநேக ஏழை விசுவாசிகளே காணப்பட்டார்கள். சில பணக்காரர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது அவர்களுடைய சொத்து பறித்துக் கொள்ளப்பட்டது. ஆகவே தருத்திரம் அடைந்தவர்களாக அநேகர் இருந்தனர். இங்கே நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தருத்திரத்தையும் என்கிறார். இது அவர்களுடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. அவர்கள் ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். இங்கே ஐஸ்வர்யமான சபையான லவோதிக்கேயாவுடன் ஒப்பிட்டு வேறுபாட்டை பாருங்கள். நீ ஐஸ்வர்யவான் என்று எண்ணுகிறாய், ஆனால் உண்மையில் நீ ஏழையாக இருக்கிறதை அறியாதிருக்கிறாய் என்ற பொருள்பட அந்த சபைக்கு இயேசு கூறினார். சில சபைகளுக்கு செல்லும்பொழுது அந்த சபையின் மூப்பர்கள் தங்கள் சபையில் உள்ள பெரிய பணக்காரர்களை அங்கே புதிதாக வருகிறவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைவார்கள், பெருமை கொள்வார்கள். ஆனால் இந்த சிமிர்னா சபை இரத்த சாட்சியான சபை அப்படியாக இல்லை. அந்த சபைக்கு அடிமைகள், முன்பு அடிமைகளாக இருந்தவர்கள், ஓடிப்போன அடிமைகள், விடுதலையான அடிமைகள், ஏழைகள், மேலும் கிறிஸ்தவர்களானதினாலே தங்கள் செல்வத்தை சொத்தை இழந்தவர்கள் உறுப்பினர்களாக இருந்தார்கள். அதையும் ஆண்டவர் அறிந்திருந்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கிறீர்கள், ஆனால் ஏழ்மையான நிலைமையிலே இருக்கிறீர்கள். கலங்காதிருங்கள், ஆண்டவர் அதை அறிந்தவராயிருக்கிறார். 3வதாக, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் என்று சொல்கிறார். சிமிர்னாவிலே கிறிஸ்துவுக்குள் வந்த யூதர்கள் உள்ளாகவும் வெளியாகவும் யூதர்களாகவே இருந்தார்கள். ரோமர் 9:6 எல்லா இஸ்ரவேலரும் இஸ்ரவேலர் அல்ல என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு யூதனின் சமயமே அவனை உண்மையாக யூதனாக ஆக்குகிறது. அவனை அவனுடைய சமயமே அடையாளப்படுத்துகிறது. அவர்களை தேச அளவிலே தேவன் சொல்லும்பொழுது, என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாயிருந்தான் என்று கூறுகிறதை உபாகமம் 26:5 நாம் பார்க்கிறோம். ஆனால் சிமிர்னா ஒரு கலாச்சாரம் நிறைந்த நகரமாக இருந்தது. அங்கு அநேக யூதர்கள் தங்களுடைய பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தை விட்டுவிட்டார்கள். அவர்கள் தங்களை யூதர் என்று சொன்னாலும் அவர்கள் தங்களுடைய யூத சமயத்தை விட்டுவிட்ட பிறகு அவர்கள் யூதர்களா இல்லையா என்ற கேள்வி எழும்பியது. பல நூற்றாண்டுகளாக யூதர்களிலே மீதியான ஒரு கூட்ட ஜனங்களே உண்மையான தேவனுடைய ஜனங்களாக இருந்து வருகிறார்கள். மற்றவர்கள் சாத்தானுடைய கூட்டத்தாராய் இருக்கிறார்கள். 4வதாக, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று சொல்கிறார். உபத்திரவத்தின் மத்தியிலே ஏற்கனவே சென்று கொண்டிருக்கிற தம்முடையவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் உற்சாகமூட்டுதல் இவ்வாறு இருக்கிறது. தேவன் கொடுத்த இந்த விதமான உற்சாகமூட்டுதலை நாம் இந்த புத்தகத்திலே இங்கே 2வது முறையாக பார்க்கிறோம். இரத்த சாட்சியாக மரிக்கும் வேளையிலே அவர்கள் தேவனை துதித்து பாடிக்கொண்டே சென்றதாக வரலாறு சொல்கிறது. 5வதாக, பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் என்று சொல்கிறார். நாம் இந்த பயங்கரமான சிருஷ்டியை குறித்து பின்னாலே சிந்திக்கப் போகிறோம். இவனே சிமிர்னாவின் பரிசுத்தவான்களின் உபத்திரவங்களுக்கு காரணமானவன் என்று இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு காரணமாக மனிதர்களை குற்றம் சாட்டுகிறோம். ஆனால் உண்மையிலே இவர்கள் காரணமல்ல, அவர்களை கருவிகளாக பிசாசானவன் பயன்படுத்துகிறான். இயேசு இங்கே பிரச்சனைக்கு காரணமானவனை அடையாளம் காட்டுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற எல்லா பிரச்சனையான காரியங்களுமே தேவன் தண்டிப்பதால் வருகிறது என்றோ அவருடைய சிக்ஷையால் வருகிறது என்றோ சொல்ல முடியாது. சிலவற்றிற்கு பிசாசானவனும் காரணமாயிருக்கிறான். நமக்கு வருகின்ற அநேக பிரச்சனைகளுக்கு உபத்திரவங்களுக்கு அவனே காரணமாயிருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, இந்த சிமிர்னா சபையை குறித்து இயேசு வாழ்த்தி கூறிய ஐந்து காரியங்களை சிந்தித்தோம். அடுத்து வரும் நிகழ்ச்சியிலே இன்னும் இரண்டு காரியங்களை நாம் பார்க்கப் போகிறோம். இயேசு இந்த சபையை வாழ்த்தி கூறுகிறாரே ஒழிய அதை கண்டித்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே, அவரை நேசிக்கும் அன்பிலே, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாம் பார்த்தது போல எபேசு சபையிலே ஆதி அன்பை அவர்கள் விட்டதனாலே இயேசு அவர்களை கண்டித்தார். அது மட்டுமல்ல, காதுள்ளவர்களாய் அவர்கள் கேட்டு மனம் திரும்பவில்லை என்றால் அவர்கள் ஜெயம் கொள்கிறவர்களாக நித்திய ஜீவனிலே ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை குறித்து எச்சரித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான நண்பனே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆதி அன்பிலே நிலைத்திருக்கிறோமா அல்லது ஆதி அன்பை விட்டுவிட்டோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். அல்லது சிமிர்னா சபையைப் போல கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே பாடுகளின் வழியாக கஷ்டங்களின் வழியாக கடந்து வந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவரையே நம்பி நாம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வோம். நமக்கு வருகிற பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பது என்றோ நம்மை சிட்சிக்கிறது என்றோ எண்ணாமல் பிசாசுகளும் நமக்கு பாடுகளை கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்தவர்களாக இயேசுவை சார்ந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றும் உம்முடைய வசனங்களின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்கள் திருச்சபையின் வாழ்க்கையிலேயும் நீர் புகழும் காரியங்கள் காணப்படும் என்றால் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையிலே வைத்திருந்த ஆதி அன்பை விட்டதை குறித்து எச்சரிப்பீர் என்று சொன்னால் அதை உணர்ந்து நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். எந்த இடத்திலே விழுந்து போனோம் என்பதை எங்களுக்கு சுட்டிக்காட்டும் ஐயா. கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யாராவது சிமிர்னா சபையைப் போல கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் நீரே அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையும் பாதுகாவலையும் ஒவ்வொரு நாளும் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் பலனை தாரும். உம்முடைய பாதுகாவலை கர்த்தாவே அவர்களுக்கு நீர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எரேமியா 30:19. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எரேமியா 30:19.